ஈகை பேரொளி முருகதாசன். தமிழீழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே துண்ணாலை என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்டவன் முருகதாசன். புலம்பெயர்ந்து லண்டனில் வசித்து வந்தவர். அகவை 27 முருகதாசன் சுவிட்சர்லாந்தில் ஐக்கிய நாடுகள் அவையின் முன்னலில் அதன் முன்பாக 2009 பிப்ரவரி 12 வியாழக்கிழமை 8:15 தொடக்கம் 9:45 வரை அந்த நேரத்துக்குள் இன அழிப்பிலிருந்து ஈழத்தமிழ் மக்களை காப்பாற்ற கோரி தீக்குளித்து ஈகைச்சாவை எழுதி கொண்டான். இந்த ஈகை தமிழன் 7 பக்கங்களுக்கு உலக சமூகத்துக்கு தமிழினத்தின் சார்பில் என்ன ஆத்மார்த்த வேண்டுகோள் என்ற தலைப்பிலே ஒரு மரண சாசனத்தையும் எழுதி வைத்துவிட்டுத்தான் தீக்குளித்து போனான். ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு போரை எல்லோருக்கு கொண்டு வருவதற்கு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னலில் 2009 பிப்ரவரி 12 தீக்குளித்து இகைச்சாவை எய்திக் கொண்டான் முருகதாஸ். ஆம், தன் இனத்தை அழிவை தடுத்து நிறுத்த தவறிய உலகமே, உலகின் மனச்சாட்சியை தட்டி எழுப்ப என்னுடைய இனிய உயிரை வழங்குகிறேன் என்று அவன் எழுதினான். 1982 டிசம்பர் 2 பிறந்தவன் முருகதாசன். ஸ்ரீலங்காவிலிருந்து புலம்பெயர்ந்து லண்டன் நகரில் வசிக்கும் தமிழினத்தைச் சேர்ந்தவன் முருகதாசன். ஸ்ரீலங்காவில் வாழும் தமிழினம் பெரும்பான்மை சிங்கள இனத்த அரசால் நசுக்கப்பட்டு வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் எவரும் கண்டு நிறுத்தவில்லை, பார்த்து கொண்டு ஊக்கம் கொடுத்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். போர் தொடர்பான நடைமுறைகள், ஜெனிவா பிரகடனம், அடிப்படை மனித உரிமைகள், இன அழிப்பு, அதற்கான சட்டங்கள், நடைமுறைகள் எல்லாவற்றையும் ஐநா மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்பன வைத்திருக்கின்றன. தனது உறுப்பு நாடுகள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் வைத்துள்ளீர்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறி இந்த தமிழ் இனத்தை ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்காவிலே சிங்கள அரசு படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. இன்று வன்னியிலே எனது 450,000 தமிழ் உறவுகள் எப்படி கொடூரமாக வதைக்கப்படுகிறார்கள் என்பதை உலகின் பிரதிநிதிகளான ஐநா அதிகாரிகளும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளும் அங்கிருந்து வெளியிடும் அறிக்கையிலிருந்தே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆம், அவனின் உள்ளத்திலிருந்து எழுந்த வரிகள் இவைகள். அவன் தொடர்ந்து எழுதியிருக்கிறான். வன்னியில் என் இனத்தின் 450,000 பேர் ஒரு குறுகிய பகுதிக்குள் முடக்கப்பட்டு சிங்கள அரச படைகளால் நாள்தோறும் இறைகணை தாக்குதல்கள் மூலம், வான்குண்டு தாக்குதல் மூலமும் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான என் உறவுகளின் பிணங்கள் வீதியில் எங்கும் கிடப்பதை அறிந்த போது எனக்கு தாங்க முடியாத துயரமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. நாள்தோறும் எமக்கு கிடைக்கும் செய்திகளில் வீதி வீதியாக கொல்லப்பட்டு கிடக்கும் என் இனத்து பாலகர்கள், பால் குடி குழந்தைகள், கற்பிணி பெண்கள், நோயாளர்கள் பற்றித்தான் தகவல் வருகின்றன. மருத்துவமனைகள் அங்கு பாதுகாப்பானவையாக இல்லை. மருத்துவமனைகள் கூட குறிவைத்து தாக்கப்படுகின்றன. மருத்துவமனைகளை தாக்குவதை ஸ்ரீலங்கா அரசே நியாயப்படுத்துகிறது. அவர்கள் தொடர் தாக்குதல்கள் நடத்தி மக்களை கொல்கிறார்கள். வன்னியில் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள், அதனால் தாக்குவோம் என்கிறார்கள். உங்களின் மொழியில் கேட்கிறேன், பிறந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், சிறார்கள் கொல்லப்படுகிறார்கள், வயிற்றில் இருக்கும் சிசுக்கள் கூட கொல்லப்படுகிறார்கள். அவர்களும் பயங்கரவாதிகளா? மக்கள் கொள்வது பயங்கரவாதம் என்கிறீர்கள். அங்கு தமிழ் மக்கள் அரசால் நாள்தோறும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இடம்பெயர்கின்ற போதும், இடம்பெயர்ந்து ஒரு இடத்தில் தனித்து நிற்கின்ற போதும், மருத்துவமனைக்கு செல்கின்ற போதும், வீதிகளில் நடமாடுகின்ற போதும், ஏன் எங்கும் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொத்தாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். மில்லித்தீவு சுதந்திரபுர சந்தித்திலேயே ஐநாவின் உலக உணவு திட்ட அதிகாரிகள் கொடியை ஏற்றி நிலை கொண்டு நிவாரணத்தை வழங்கிக் கொண்டிருந்த போதும் அந்த திடல் மீது 2009 ஜனவரி 26 பகல் இரவாக எரிகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த செஞ்சிலுவை குழு அலுவலகமும் தாக்கப்பட்டது. அது மட்டும் அன்று மட்டும் 102 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1199 பேர் படுகாயமடைந்தார்கள். அன்று அதிகளவில் உடையார்கட்டு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளெங்கும் பிணக்காடாக இருந்ததை எனது உறவினர் நேரில் பார்த்து தொலைபேசியில் சொல்லிய போது நான் அதிர்ந்து விட்டேன். யார் இருக்கிறார்கள், யார் மடிந்தார்கள் என்பதை அறியாமல் உயிரோடு இருந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடினார்கள். அவலங்களின் சாட்சியாக நின்ற ஐநா அதிகாரிகளும் சர்வதேச செஞ்சிலுவை குழு அதிகாரிகளும் சிறிய பதங்கு ஒளிக்குள் பாதுகாப்பு தேடி இருந்துவிட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேறினார்கள். அன்றைய நாளை மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது பற்றி ஐநா பிரதிநிதிகள் செஞ்சிலுவை குழு பிரதிநிதிகள் அறிக்கை வெளியிட்டனர். அந்த பகுதி பாதுகாப்பு வலயமென்று ஸ்ரீலங்கா படையால் பிரகடனப்படுத்தப்பட்ட போதும் இவ்வாறுதானே பாதுகாப்பு வலயம் என அறிவித்து அதில் பன்னாட்டு பிரதிநிதிகள் சாட்சியாக இருக்க ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களை படுகொலை செய்து வருகிறது. நாள்தோறும் இத்தகைய தாக்குதல்கள் நடக்கின்றன. இது அரச பயங்கரவாதம் இல்லையா? அரசே நடத்தும் இனப்படுகொலை இல்லையா? இவ்வாறே போரின் போது மருத்துவமனைகள் இலக்கு வைக்கப்படக்கூடாது என்ற மரபையும் புறந்தள்ளி ஐநா அதிகாரியையும் பன்னாட்டு செஞ்சிலுவை குழு பிரதிநிதிகள் நின்ற வேளையில் ஸ்ரீலங்கா அரச படைகள் காயமடைந்த மக்களுக்கு சிகிச்சை வழங்கி வந்த புதுக்குடியிருப்பு மருத்துவமனை மீது 2009 பிப்ரவரி 2 தொடக்கம் 2009 பிப்ரவரி 4 வரை குண்டுகளை வீசி நோயாளர்களை கொன்றதற்கு உள்ளவர்களே சாட்சி. 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் சுதந்திர நாள் கொண்டாட்டம். அன்றுதான் புதுக்குடியிருப்பு மருத்துவமனை முற்றாக அழிந்து செயலிழக்க செய்யப்பட்ட நாளாகவும் அமைந்தது. புதுக்குடியிருப்பு மருத்துவமனையை தொடர் விமான குண்டு வீச்சுகளால் ஆட்லரி குண்டுகளாலும் கொத்து குண்டுகளாலும் தாக்கப்பட்ட போது அங்கு அப்பாவி மக்கள் 500 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள் என்பதை சர்வதேச செஞ்சிலுவை சங்க பிரதிநிதி உறுதிப்படுத்தி தகவல் வெளியிட்டிருந்தார். இதேவேளை இதற்கு ஒரு கிழமைக்கு முன் 2009 ஜனவரி 26 உடையார்கட்டு மருத்துவமனை தாக்கப்பட்டு மக்கள் கொல்லப்பட்ட தொடர்பாக பிபிசி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பிரிகேடியர் உதயநாணயக்கார, புதுக்குடியிருப்பில் மருத்துவமனை இயங்கும் போது மக்களே உடையார்கட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டும் என கேட்டு உடையார்கட்டு மருத்துவமனை மீதான தாக்குதலை நியாயப்படுத்தியிருக்கிறார். உடையார்கட்டு பகுதியை சில திடங்களுக்கு முன்னர்தான் பாதுகாப்பு வலயம் என குறிப்பிட்டு அங்கு மக்களை ஒன்று கூடுமாறு சிங்கள அரசு அறிவித்திருந்த நிலையிலும் கூட அந்த மருத்துவமனை தாக்கப்பட்டிருந்தது. அதனை ராணுவ பேச்சாளர் ஏற்றுக்கொண்டு நியாயப்படுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கா ராணுவ பேச்சாளர் உதயநாணயக்கார, புதுக்குடியிருப்பு மருத்துவமனையே சில தினங்கள் கழித்து தாக்கப்பட்டது. 2009 2 தொடக்கம், 2009 2 4 அதுவரை குண்டு வீசி நோயாளர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். ஐநா மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகள் குறித்த மருத்துவமனை வளாகத்திலே தங்கியிருந்த நிலையிலேயே சிங்கள அரசு படைகள் மேற்படி மருத்துவமனை மீது தாக்குதல் மேற்கொண்டது. பிரித்தானிய ஸ்கை ஒளிபரப்பு நிறுவனத்துக்கு 2009 2 3 அன்று வழங்கிய சிறப்பு நேர்காணல் ஒன்றிலே பாதுகாப்பு வலயத்துக்கு வெளியே வந்த எந்த மருத்துவமனையும் இல்லை. அதனால் புதுக்குடியிருப்பு மருத்துவமனை ஒரு நியாயபூர்வமான இலக்கு என்று மருத்துவமனைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை நியாயப்படுத்தி ஸ்ரீலங்கா சனாதிபதியின் சகோதரனும் பாதுகாப்பு செயலாளருமான கோத்தபாய ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். மருத்துவமனைகள் தாக்கப்படுவதை நியாயப்படுத்தியும் இனியும் மருத்துவமனைகள் தாக்கப்படும் என்பதை வலியுறுத்தியும் மேற்படி ஸ்ரீலங்கா அரசின் ராணுவ பேச்சாளர் மற்றும் சனாதிபதியின் சகோதரனுமான பாதுகாப்பு செயலாளருமான கோத்தபாய ராஜபக்ச ஆகியோர் உத்தியோகபூர்வமாகவே உலக செய்தி நிறுவனங்களின் கருத்துக்களை வெளியிடுகின்றது. சர்வதேச செய்தி நிறுவனங்களுக்கு இவ்வாறான ஒரு கருத்தை அவர்களால் கூற முடிகின்றது என்றால் மருத்துவமனைகள் தாக்கப்படுவது உலக நாடுகள் கொடுத்துள்ள அங்கீகாரம் என்றுதானே பொருள்படும். முள்ளிய வழியில் இயங்கிய முல்லைத்தீவு பொது மருத்துவமனை, பள்ளிபுணத்தில் இயங்கிய முல்லைத்தீவு பொது மருத்துவமனை, விசுவமனையில் இயங்கிய கிளிநொச்சி பொது மருத்துவமனை, உடையார்கட்டில் இயங்கிய கிளிநொச்சி பொது மருத்துவமனை, மூங்கிலாறில் இயங்கிய மல்லாவி மருத்துவமனை, புதுக்குடியிருப்பு மருத்துவமனை என்பன மருத்துவமனைகள் என்பதற்காகவே தாக்கப்பட்டது. இருதரப்புகளையும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மதிக்கும்படி கோரும் இந்த நாடுகளுக்கு மருத்துவமனைகளை தாக்குவதன் மூலம் வேண்டுமென்றே தமிழர்களை இலக்கு வைக்கும் சிங்கள அரசு அதன் காரணமாக அந்த சட்டங்களை முழுவதுமாக மீறுகிறது என்று நன்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசால் முன்னெடுக்கப்படும் இந்த கொள்கை நிலைப்பாடு மனித இனத்துக்கு எதிரான தீங்கியல் குற்றமாகும். இந்த கொள்கையை முன்னெடுக்கும் சிங்கள அரசின் போக்கால் சென்ற மாதம் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்படவும் காயமடையவும் நேர்ந்துள்ளது. எனது தமிழ் மக்கள் இலங்கை தீவிலே ஸ்ரீலங்காவிலே படும் துயரத்தின் பால் உலகின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இந்த முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்தும் இடைக்காலத்தில் கூட தினம் தினம் 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஸ்ரீலங்கா தீவெங்கும் வீதி வீதியாக கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இந்த மனித துன்பியல் கொடூரம் மனிதாபிமான உதவிகள் தமிழ் மக்களுக்கு கிட்டுவதை தடை செய்துள்ள சிங்கள அரசின் நடவடிக்கையால் மேலும் தாமதமாகியுள்ளது. அனைத்துலக சமூகம் இந்த உண்மைகளை முழுமையாக அறிந்துள்ள போதும் பன்னாட்டு மனிதாபிமான சட்டங்களை பின்பற்றுமாறு ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுப்பதை தவிர்த்து ஸ்ரீலங்கா அரசுக்கு படை மற்றும் பொறுமை உதவிகளை வழங்கி வருகின்றமையும் பெரும் துர்பாக்கியமாகும். தமிழ் தேசம், சிங்கள தேசம் ஆகியவற்றின் வாழிடமே ஸ்ரீலங்கா தீவு என்பது தமிழ் மக்களின் உறுதியான மாற்ற முடியாத கருத்து நிலைப்பாடு. இந்த யதார்த்தத்தை அங்கீகரிக்கும் அடிப்படையில் தான் இரு தேசங்களினதும் உண்மையான பிரதிநிதிகள், அதாவது இரண்டு தேசங்களினதும் எதிர்கால பாதுகாப்பு, பரஸ்பர நலன் போன்றவற்றுக்காக எவ்வாறு இரண்டு தேசங்களும் கூடி செயல்பட்டு தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு நீதியான, நீடித்து நிற்கக்கூடிய தீர்வை காணலாம் என்பது குறித்து பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும். ஸ்ரீலங்கா தீவு முழுவதும் சிங்கள இனத்தவர் குறித்தானது என்ற கொள்கை நிலைப்பாட்டினால்தான் சிங்களவர்களோடு சமத்துவமான தமிழ் தேசம் உள்ளது என்ற இந்த யதார்த்தத்தை ஏற்று அங்கீகரிப்பதற்கு மறத்த இந்த பௌத்த சிங்கள இன ரீதியிலான தேசியவாதமே இன அழிப்பு நோக்கிலான போர் வழி தீர்விற்கு ஸ்ரீலங்கா அரசை தள்ளியுள்ளது. 400 ஆண்டுகளாக அந்த தீவிலே தமிழினத்துக்கான உரிமைகள் மறக்கப்பட்ட வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இந்த உரிமைகளுக்காக அறவழியில் தமிழினம் போராடிய போது அதை சிங்கள அரசு வன்முறை கொண்டு அடக்கியதனாலேயே தமிழினம் அடிக்கி அடி கொடுக்க வேண்டிய ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டது. அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசின் படை மற்றும் பௌதீக ரீதியிலான அடக்குமுறையை எதிர்த்து நிற்பது அவசியம் என்பதும், அதுவே ஆயுதம் தாங்கிய தமிழர்களின் எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டியது என்பதையும் உலகம் கவனிக்க வேண்டும். தமிழ் தேசம் என்ற உண்மை இருப்பு நிலையை தனது இன வழிப்பு செயற்பாடு மூலம் சிதைத்து அழிப்பதுதான் சிங்கள அரசு தொடுத்துள்ள போரின் நோக்கம். இதை அங்கீகரிப்பது போல 2009-2003 நோர்வே, ஜப்பான், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் பிடித்த கூட்டறிக்கை அனைத்து தமிழர்களின் மனதையும் ஆழ காயப்படுத்தியது. அதாவது தமிழ் மக்களது உரிமை போரினதும் சிங்கள இராணுவத்தினதும் இனவாதத்தினதும் அடிப்படைகளை தெரிந்து கொண்டுமே இணைத்தலைமை நாடுகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாகவும் தமிழ் மக்கள் தமது உரிமை போரை கைவிட வேண்டும் என்றும் கூறி அறிக்கை வெளியிட்டமையும் கூட எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு இனம் தனது உரிமைகளை கேட்பது தவறு என்று உலகம் கருதுகின்றதா? ஐநா அவ்வாறுதான் கருதுகின்றதா? உலகிலேன் தமிழ் இனத்துக்கு மட்டும் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, அல்லது உரிமை மறுப்புக்கு உலகம் ஆதரவு கொடுக்கிறது? அந்த மறுப்புக்கு ஏன் உலகம் துணை போகிறது? நாமே அடிமைகளாக இருக்க வேண்டும் என உலகம் நினைக்கிறது. என்று ஒரு அரசு பிரகடனப்படுத்தி ஒரு இனத்தை அழித்துக் கொண்டிருப்பது தெரிந்தும் உலகமே அதனை தடுக்கவில்லை. அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டுவிட்டு அமைதியாகி விடுகின்றன. ஆனால் அந்த அமைதியை நீங்கள் அந்த அரசு இன அழிப்புக்கு கொடுத்த அனுமதியாக கருதியே சிங்கள அரசு இன அழிப்பை தீவிரப்படுத்தியது. ஒரு இனத்தின் அழிவைத்தான் நீங்கள் வரலாற்றில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இன அழிப்பை செய்யும் அந்த நாட்டுக்கு நீங்களே அழுத்தம் கொடுக்கிறீர்கள். இல்லை, இதுதான் உங்கள் நடுநிலையா? 1958 முதல் இன்று வரை தமிழினத்துக்கு உரிமைகள் வழங்கப்படுவதாக கைச்சாத்திடப்பட்ட உடன்பாடுகள் எல்லாம் சிங்கள அரசால் பல தடவைகள், குறிப்பாக கடைசி நோர்வே போர் நிறுத்த உடன்பாடு வரை கிழித்தறியப்பட்ட வரலாறு எல்லோருக்கும் தெரியும். கடைசியாக நடந்த பேச்சுக்களின் போது இணைத்திலமை நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு சார்பாக செயற்பட்டன. இந்த பேச்சு காலத்திலே ஸ்ரீலங்கா படைதரப்பு தன் படையை பலப்படுத்தவே பயன்படுத்தியது என்பதும் தெளிவாக தெரிந்தது. பேச்சுக்களின் காலங்களை தமிழர்களை ஏமாற்றும் காலமாகவே சிங்கள அரசு பயன்படுத்தியது. மக்களை சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிங்கள அரசு எமது தமிழ் மக்களை ஆட்சி புரிய அனுமதிக்க வேண்டும் என மறைமுகமாக சொல்கிறீர்கள். ஒரு அரசு அழித்துக் கொண்டிருப்பதை வன்முறையாக நீங்கள் பார்க்கவில்லையா? தமிழினம் இந்த பூமியிலே வாழும் இனம் இல்லையா? அவர்கள் உரிமைகளோடு வாழ உரித்துடையவர்கள் இல்லையா? நீங்களே நம்மை மட்டும் நசுக்க ஒத்துழைக்கிறீர்கள். புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலிருந்து எமது தமிழ் மக்கள் உங்கள் மொழியில் அறவழியில் எனது இனத்தை காப்பாற்றுமாறு குரல்கள் எழுப்பினார்கள். ஆனால் இதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. மிக கொடூரமாக வதைக்கப்படும் இனத்துக்கு என்னால் இங்கிருந்து எதையும் செய்ய முடியவில்லை. குறைந்தது ஆறுதல் சொல்ல கூட என்னால் முடியாத கையர் நிலையில் இருப்பது குறித்து நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இந்த சூழலில் புலம்பெயர் நினையில் இருக்கும் எனக்கு அங்கு அவலப்படும் என் மக்களுக்கு செய்யக்கூடியதாக எதுவும் இல்லை. உங்களுக்கு அழுத்தமாக என் இனத்தின் சார்பில் எனது வேண்டுகோளை தெரிவித்து என் இனத்தை காக்கும் முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக எனது உயிரை தீயுக்கு கொடுக்க முடிவெடுத்துள்ளேன். உலக நாடுகளே, குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசோடு கைகூர்த்துள்ள இணைத்தலைமை நாடுகளே, ஐநா நிறுவனமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சிங்கள அரசு எமது தமிழ் மக்களுக்கு செய்து வந்த கொடுமைகள் நீண்ட வரலாற்றை கொண்டது. அந்த நீண்ட துன்பியல் வரலாற்றின் நிகழ்கால பரிணாமமாகவே தமிழ் மக்களின் பிரச்சினையில் உலக நாடுகளின் தலையீடு ஏற்பட்டது. உலக நாடுகள் தலையிட்ட போது தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என தமிழ் மக்கள் நம்பினார்கள். ஏன், நானும் கூட நம்பினேன். ஆனால் நிகழ்காலத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்கிறோம். சிங்கள அரசின் கபட நாடகத்துக்கு உலக நாடுகளும் துணை போவதை கண்டதனாலேயே இந்த ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனது தமிழ் மக்கள் தங்களது தாய் நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுவதைக் கண்டும், உலகம் பாராமுகத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா அரசை ஊக்குவித்து வருவது கண்டும் மனம் விரும்பியே உலக பொது மன்றமாம் ஐநா முன்றலில் தீயின் சாட்சியாக என்னை அர்ப்பணிக்க முடிவெடுத்துள்ளேன். எனது மக்கள் நிர்கதியாக விடப்பட்டிருக்கும் சிங்கள அரசு சேர்ந்து இணைத்தலைமை நாடுகள் இன அழிப்பிற்கு துணை போனதற்கும் சாட்சியாக ஐநா மன்றத்தின் முன் இந்த தமிழன் முருகதாசன் தீக்குளித்தான் என்ற வரலாறு சேரட்டும். ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நீதி கிடைக்கச் செய்வதில் ஐநாவின் பங்கு எவ்வாறானது என ஆய்வு செய்யப்படும் போது ஒடுக்கப்பட்ட தமிழகத்தின் சார்பாக ஸ்ரீலங்கா தமிழிளைஞன் முருகதாசன் தீக்குளித்து உயிர் கொடுத்தான் என்ற வரலாறும் சேரட்டும். சிங்கள அரசின் இன அழிப்புக்கு துணை போகும் ஐநாவே, இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். நேற்றைய வரலாற்றின் ஏமாற்றத்தின் சோக வெளிப்பாடாக இந்த முருகதாசன் தீக்குளிக்கிறான். ஆனால் இன்றைய வரலாறு கடந்த காலமாகும். எதிர்காலத்திலே கோபம் கொள்ளும் தமிழரை அழித்தொழிக்க ஊக்குவித்து உதவி புரிவோர் மீது எமது வருங்கால சந்ததி கோபம் கொள்ளும். உலகத் தமிழினமே, உங்களுக்கு ஒன்றை கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உலகின் மனச்சாட்சியை விழித்தெழ வைக்க, உலக சமூகத்தின் மனதையும் அறிவையும் வென்றெடுக்க பாடுபட வேண்டும். எமது சுயத்தை நிலைநிறுத்தி எமது உரிமையை நாமே வென்றெடுப்பதற்கான வாய்ப்பும் இதுவே. எமது தாயக உறவுகளே, சிங்கள அரசின் போலி முகத்தைக் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். அதன் உண்மை முகம் கோரமானது என்பதை பல தடவை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். உடலால் தொலைவில் இருந்தாலும் உணர்வால் உங்களுடனேயே நானும் இருக்கின்றேன். எம்மை களைப்படைய செய்து சோர்வுற வைத்து எமது உரிமைகளை எம்மிடமிருந்து பறித்து விடலாம் என சிங்கள அரசு நினைக்கிறது. சிங்கள அரசின் இந்த எண்ணத்தை சிதறடித்து உறுதியோடு இருந்து எமது உரிமைகளை நாமே மீட்போம். கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்கிறார் இயேசுபிரான். நாமும் எமது உரிமைகளை கேட்போம், தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருப்போம். சுதந்திரத்தின் கதவு ஒரு நாள் எமக்காக திறக்கப்படும். எம் மக்களின் நல்வாழ்விற்கான கதவு ஒரு நாள் திறக்கப்பட்டே தீரும். நாங்கள் கேட்போம், எமது உரிமைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். உலகத்திடம், உலக மனச்சாட்சியின் முன் தொடர்ந்து கேட்போம். தமிழரின் தாகம், தமிழ் ஈழத்தாயகம் உண்மைக்காய் உயிர் தரும் தமிழன் முருகதாசன். ஆம், ஐநா முன்றலில் தீயினில் எரிந்த தீபம் முருகதாசன். உயிர் பூவை ஊதி தள்ளிய வீர உறவு முருகதாசன். உலகம் தலைகுனிந்து நிற்கிறது, அவமானம் தாங்கி இனம் தலைநிமிந்து நிற்கிறது. முருகதாசா, உன் நினைவுகளை ஏந்தி ஈகப் பேரொளி முருகதாசனின் நினைவுகளோடு இணைந்திருந்தோம்.
மரணம் தானே முடிவு என்று புலம்பும் மனிதனே, இந்த மரணம் வென்றும் வாழ்க்கையுண்டு புணரும் மனிதனே, கனவில் வாழ்ந்து கலைந்து போகும் மடமை மனிதனே, கட்ட காலம் போடும் படையை வெல்ந்த கடமை மனிதனே, அடிமை அள்ளி வாழ்வாய் அந்த வலியின்றி வாழ்வாய், வலிமை அள்ளி வாழ்வாய் இந்த பலியும் இன்றி வாழ்வாய். இந்த சம்பாதைகள் மனிதரே, உலகமே பலத்தில் தான் மனிதரே, மரணம் தானே முடிவு என்று புலம்பும் மனிதனே, இந்த மரணம் வென்றும் வாழ்க்கையுண்டு புணரும் மனிதனே, கனவில் வாழ்ந்து கலைந்து போகும் மடமை மனிதனே, கட்ட காலம் போடும் படையை வெல்ந்த கடமை மனிதனே. கடலும் கொண்ட அழகு பூமியே, நிறைவு காண வேண்டும் என்பது உலக நீதியே, எனக்கு எனக்கு என்று அலைதல் மனித தாகமே, எதிலும் நின்று நிலைக்கும் வாழ்வு புரட்சிகமே, குறைகள் இல்லை என்று சொல்ல எவரும் இல்லையே, குறைகள் இல்லா வாழ்க்கையிலே சபதம் இல்லையே, உயர வாழ்வை தூக்கிலிடு கோடி நன்மையே, துணிவுதான எதையும் வெல்லும் என்பது உண்மையே, வாழ்ந்து மடிந்தவன் மனிதன், பிறப்பாள மடிந்தவன் புனிதன், மரணம் தானே முடிவு என்று புலம்பும் மனிதனே, இந்த மரணம் வென்றும் வாழ்க்கையுண்டு புணரும் மனிதனே,
கனவில் வாழ்ந்து கலைந்து போகும் அடமை மனிதனே, கட்ட காலம் போடும் தடையை வெல்ந்த கடமை மனிதனே.
கடமை மனிதனே.